மௌலான ஆதிபிரான் லெக்சர் 2. போன லெக்சர்ல ஆழ்வார்களும் திவ்ய பிரபந்தங்களும்னு சுவாமி தேசியன் எழுதிய பிரபந்த சாரத்திலிருந்து கடைசி ரெண்டு பாசுரத்திலிருந்து ஆழ்வார்களுடைய வரிசையும் திவ்ய பிரபந்தங்களினுடைய வகை தொகை எல்லாவற்றையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் திருப்பான ஆழ்வார், கடைசி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வாருக்கு முதல்ல அவதரித்தவர், அவருடைய திவ்ய சரித்திரத்தையும் எப்படி லோகசாரங்க முனிவர் அந்த திருப்பான ஆழ்வார் தோள்ள எழுந்துருள பண்ணி ரங்கநாதன் சன்னதிக்கு அழைத்து வந்ததையும் பார்த்தோம். அந்த திருப்பான ஆழ்வார் ரங்கநாதனை சேவிச்சவுடனே பாடிய 10 பாசுரங்கள் அதான் அமலநாதபிரான். அந்த அமலநாதபிரானுக்கு பெரிய நம்பிகள் சாதித்த ஆபாத சூடு அனுபவிய ஹரிம் சயானம்ன்ற சமஸ்கிருத தனியனும், திருமலை நம்பிகள் அருளிய காட்டவே கண்ட பாத கமலம் அப்படின்ற தமிழ் தனியனும், அதுக்குள்ள பொருளையும் முன்னாடி பார்த்தோம். அது தவிர்த்து சுவாமி தேசிகன் பிரபந்த சாரத்தில் திருப்பானாழ்வார் பற்றிய அருளிய பாசுரத்தையும் பார்த்தோம். கடைசியாக சுவாமி தேசிகன் சில பல ரகசியங்கள்ல இருக்கக்கூடியதான ஒண்ணு முனிவாகன போகம்னு, இந்த மதுரை இந்த திருப்பானாழ்வார் அருளை செய்த அமலநாதபிரானுக்கு வியாக்கியானம் கமெண்ட்ரின்னு எழுதியிருக்காரு, அது பேர்தான் முனிவாகன போகம்னு ஆரம்பித்தோம். அதனுடைய கண்டினியூவேஷன் இப்போது பார்க்க போறோம். சுவாமி தேசிகா ஃபவுண்ட் ஃப்ரம் தி திருப்பானாழ்வார் இஸ் எக்ஸ்டாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் and also the amazing philosophical concepts, they are all embedded within 10 pasurams, 10 stanzas, and the beauty of the Aravar's creation. And that is the reason why he started writing the commentary on Amalanadibhiran, which is the shortest one of all the prabandhams. Swami Desin in the Munivagana Bhogam Arambikeche, Avadariya Sarikarar, it is Swami Desin Udiye Vakku. காரண விஷயம் இன்னதென்று அறுதியிட அரிதாயிருப்பதொரு பகவத் கடாட்சத்தாலே அயத்னலப்தமான பரதத்துவ பரமஹித பரம புருஷார்த்த விவேகத்தை உடையவராய் அநாதிகால பிரவர்த்தங்களான க்ஷுத்ர புருஷார்த்த ராகாதிகளையும் க்ஷுத்ர புருஷார்த்த ஸ்தோத்ராதிகளையும் க்ஷுத்ர புருஷார்த்த பிரவருத்திகளையும் தப்பின தம்முடைய கரணத்ரயமும் இப்போது பிராப்தமான ஏக விஷயத்திலே அனன்ய பிரயோஜன அனுகூல விருத்தி உடைத்ததான பழியைக் கண்டு சந்தோஷயுக்தரான திருப்பானாழ்வார் பின்பு பரமபதத்திலே பெரும் பேற்றை இங்கு பெரிய பெருமாள் திருவருளாலே பெற்று இப்பேற்றை அடி தொடங்கி அமலநாதபிரான் முதலான 10 பாட்டாலே அனுபவ பரிவாகமாக அருளை செய்கிறார். இது சுவாமி தேசிகன் அமலநாதபிரானுக்கு அவதாரிகை இன்ட்ரோடக்ஷனாக ஆரம்பிச்சது. அது ஆரம்ப வேளை பார்க்கும்போது காரணம் ஒரு புஸ்தத்தை எடுத்துட்ட முதல்ல நடுல கடைசியில பார்த்தா போறோம் அந்த புஸ்தத்தினுடைய எவாலுவேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற. இங்க தேசிய ரேணத்தை பார்க்கும்போது முதல்ல ஆரம்பமே காரணம், மீதி இருக்கிறதெல்லாம் காரியம். இந்த காரணம் காரியம் இந்த ரெண்டையும் தெரிஞ்சா போறோம் எம்பெருமான புரிஞ்சுக்கலான்னு எல்லா வேதங்களும் உபனிஷத்துகளும் சொல்றது. அதை காட்டுவதற்காகவே சுவாமி தேசிகன் காரணம்ன்றே ஆரம்பிக்கிறார். காரண விஷயம் இந்ததென்ற பகவான் வந்து சில பேருக்கு கடாட்சம் செய்யறான். எதுக்கு சில பேருக்கு அந்த சமயத்தை கடாட்சம் செய்யறான், ஏன் அந்த டயத்தில் அவன் பண்றான் அப்படின்னு யாராலையும் கேட்க முடியாது. அதுக்கு காரணத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஆழ்வார்கள் எல்லாம் சாதாரண மனுஷர்கள் தான், நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண மனுஷர்கள். ஆனா அது பகவானுடைய அருள்னால மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அப்படின்னு திருவாய்மொழியில சாதிச்சார் நம்மாழ்வார். அது போல மயர்வு அற அஞ்ஞானத்தை விளக்கக்கூடியதான அந்த ஞானத்தை கொடுத்தவன் எம்பெருமான். அது ஞானத்தை கொடுக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருவருள். அதற்கு காரணம் என்னன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சுவாமி தேசிகர். அந்த அருளினால இந்த திருப்பானாழ்வர் என்ன பண்ணார், பரமமாக இருக்கக்கூடிய தத்துவம், தத்துவம் என்ன, ஹிதம் என்ன, புருஷார்த்தம் என்ன அப்படின்னு நம்முடைய சம்பிரதாயத்தில் சொல்றார். இந்த இதுல போக்கியமாக இருக்கக்கூடியது வேண்டாத விஷயங்களான புருஷார்த்தங்களை இல்லாமல் பகவானை பற்றிய எண்ணி அந்த மோட்சத்திற்கு சாதகமான பகவானுடைய திருவடிகளையும் அவனுடைய திருமேனியும் அனுபவிச்சு படக்கூடியவர் அமலநாதபிரான் படையிருக்கார். அதற்கு காரணம் என்னன்னா பகவானுடைய திருவருள். அதனால உண்மையாக இருக்கக்கூடிய தத்துவ இத புருஷார்த்தங்கள்ல விவேகம் அவருக்கு டிஸ்கிரிமினேஷன் உண்டாயிட்டு அப்படிங்கிறார். க்ஷுத்ர புருஷாத்திர ஸ்தோத்ராதிகளையும் மீது அல்பமாக இருக்கக்கூடியதான ஜனங்களை பாடுதோ, அல்பமாக இருக்கக்கூடியதான வேற வகையான உலகத்துல இன்பங்கள் இருக்க அதுமேல் ஆசையோ அவர் இல்லாமல் ஒரே விஷயத்துலதான் பிராப்தங்கிறது ஒரே விஷயம் அவருக்கு. ஏன்னா எம்பெருமானுடைய கடாட்சத்தினால சந்தோஷப்பட்ட அந்த திருப்பாணாழ்வார் பரமபதத்துல போய் அங்க ஏஷ சாமகா என்ஹாஸ்தே அப்படின்னு எப்படி நித்தியசூரிகளும் முக்தர்களும் பெருமாளை பாடி கழித்து மகிழ்கிறார்களோ அதை போல இந்த பூமியிலே இந்த ஸ்ரீரங்கத்திலே அந்த ரங்கநாதனை சேவிச்சு அவருடைய திருவருளால இந்த பேற்றை அனுபவிச்சு அதிலிருந்து ஆரம்பிக்கிறார் முதல் பாசுரமாக அமலநாதபிரான் என்று அப்படின்னு சுவாமி தேசிகனுடையது. அடுத்ததாக தேசிகன் சொல்லும் போது இந்த பிரபந்தத்திற்கு குறை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார். பிரபந்தத்திற்கு குறை ஒன்றும் இல்லைன்னா என்ன, குறைனா என்ன? ஒரு புஸ்தகம் இல்ல ஒரு பிரபந்தத்தை எடுத்தனா அது வந்து எல்லாருக்கும் எல்லா காலங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா புஸ்தகங்களும் அப்படி இருப்பதில்ல. சில புஸ்தகங்கள் வந்து அதிவிஸ்தாரமாக இருக்கும். அதிவிஸ்தாரமாக இருக்கும்னா ரொம்ப டீடைல்டு அண்ட் லென்தி. இப்ப திருவாய்மொழி இருக்கு, அதுவும் பிரபந்தம் தான், 1102 பாசுரங்கள். பெரிய திருமொழி இருக்கு, திருமங்கை ஆழ்வார் பண்ணது, அது 1000க்கு மேல இருக்க பாசுரங்கள். வேதங்கள்லாம் இருக்கு, கோடிக்கணக்கான ஸ்லோகங்களாக இருக்கு, மந்திரங்களாக இருக்கு, அது யாராலும் படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. சரி, அது விளக்கலாம்னு வந்தது ராமாயணம் மகாபாரதம். வேதத்துல சொல்லப்பட்ட கருத்துக்கள்லாம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் கதை மூலமாக சொல்லணும்னு ராமாயணம் மகாபாரதம் வந்தது. அவைகளும் 1000க்கணக்கான ஸ்லோகம் இருக்கு. என்னைக்கு இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறது? அதனால விஸ்தாரமாக இருந்தாலும் ஒருத்தருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருப்பதில்லை. சரி, அடுத்த அதிசங்கோஷம் இல்லை அப்படிங்கிற அதிசங்கோஷம்னா டூ ஷார்ட், டூ காம்ப்ரிஹென்சிவ். ரொம்ப கம்ப்ரஸ்டாக இருந்தாலும் அதனுடைய மீனிங் வந்து எக்ஸ்பிளசிட்டா தெரியறதில்லை. ஓம் அப்படின்னா பிரணவம் ஆரம்பிக்கிறது. அந்த மூல மந்திரத்தில் சொல்லும் போது அதுக்கு முதல்ல இருக்கக்கூடியதான அந்த பிரணவம் ஓம்னு சொல்லுவது அகார உகார மகாரங்களை சேர்ந்தது. அகார உகார மகார இதி அப்படின்னு உபனிஷத் சொல்லுறது. தமிழ்ல இந்த ஓம்னு பார்க்கும்போது அந்த அகார உகார மகாரம் தெரியாது. சமஸ்கிருத லெட்டரை பார்க்கும்போது அதுல வந்து ஆ உ மூணு சேர்ந்து இருக்கக்கூடியது பார்த்தாலே தெரியும் அது. அதனால அகார உகார மகாரங்களை உடையதுங்கிறான். அந்த அகார உகார மகாரத்து ஒவ்வொன்றுக்கும் பலவிதமான வியாக்கியானங்கள் இருக்கு. அதெல்லாம் இந்த ஓம் பார்த்தாலே தெரியாது. ஏன்னா ரொம்ப கம்ப்ரஸ்டா இருக்கிறதுனால அவனோட எக்ஸ்பிளனேஷன் இஸ் நாட் ஆப்வியஸ். அதனால ரொம்ப சுருக்கமாக இருந்தா அதுலயும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறோம். சரி, மற்ற ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்கா? ஏன்னா திருவாய்மொழி சொன்னோம், பெருசா இருக்குன்னு சொன்னோம், அப்படி வேணாமே. மீதி இருக்கக்கூடியதான் ஆழ்வார்கள் பிரபந்தம் இருக்கு, எடுத்துக்கலாம். திருநெடுந்தாண்டகம் இருக்கு, திருமங்கை ஆழ்வார் பண்ணியிருக்க, அது விஸ்தாரமாவும் இல்ல. ஆனா அதுல என்ன ப்ராப்ளம்னா பாதி இடத்துல தோழி நிலை, தயா நிலை, பகவான் நிலை அப்படின்னு பல ரூபங்கள்ல அனுபவமாக இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து சொன்னதால ரொம்ப கன்ஃபியூசிங் ஆகுது. யார் எது சொல்றான்னு தெரியாம போயிடும். சரி, திருமாலைன்னு இருக்கு, 40 பாசுரம் தான், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுவும் தசீரங்கம் ரங்கநாதனை பாடியிருந்தான். ஆனால் அது பறக்க உபதேசம், என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, ஆழ்வார் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் அதுல எடுத்து சொல்றாரு. அதனால பரோபதேசம் சொல்றது அட்வைஸ் ஃபார் அதர்ஸ். அத மாதிரி இருக்கிறது நமலநாதபிரான கிடையவே கிடையாது. மின்னின் நிலையில மண் உயிராக்கைகள் அப்படின்னா நம்மாழ்வார் திருவாய் மொழியில என்னடா உன்னுடைய லைஃப். லைஃப்ங்கிறது இந்த மின்னல் ஒன்று தோன்றி அழியறத ஒரு க்ஷணத்துல போடுற அவ்வளவுதான் ஒருத்தனுடைய லைஃப் என்பதை காமிக்கிறார். இது மாதிரி சொல்றதோ இல்ல மற்றமோ தெய்வம் உண்டோ மதியிலா மானிடர்கள் அப்படிங்கிறார் தொண்டரடி புடியாழ்வார். அத மாதிரி உபதேசங்களும் கிடையாது. இல்லாடி கற்பா ராபமிலானே அல்லார் மற்றும் கற்பரோ அப்படின்னு திருவாயுமில நம்மாழ்வார் சொல்றார். இதை மாதிரி மீதி எல்லாருக்கும் உபதேசங்கள் பண்ணக்கூடியதான விஷயங்களே ஒண்ணும் கிடையாது அமலநாதபிரான். அடுத்ததாக பர மத நிரசனம் அப்படின்ன வேறு மீதி மதங்களை எல்லாம் அவையெல்லாம் சரியாக வேதத்தை இன்டர்பிரேட் பண்ணறதில்ல, வேதத்தை ஒத்துக்காத மதங்கள் எல்லாம் வைதிக மதங்கள் இல்ல அப்படின்னு பிற மதங்களை எல்லாம் கண்டனம் செய்யறது, அதை கண்டிக்கிறது அது மாதிரியும் இதுல கிடையாது. அடுத்தது சம்சேது ஜனகத்துவம் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். அதாவது கன்ஃபியூசிங்கா இருக்கக்கூடியது. நம்மாழ்வாருடைய எடுத்து பார்த்தா சில இடத்துல ரொம்ப ஆப்வியஸா தெரியுது, சில இடத்துல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக இருக்கு. முனியே நான் மகனே முக்கண்ணப்பா அப்படின்னு எழுதுற, இது யாரும் மேலோட படிச்சேனா முனியே நான் யார சொல்ற, நான் முகனை போய் பாடுறாரு, அடுத்து முக்கண்ணப்பனா இருக்கக்கூடிய சிவனை பாடுறாரு அப்படின்னு தோணும். அது கான்டெக்சுவல் ரெஃபரன்ஸ்ல வச்சு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், இதுக்கு பின்னாடி என்ன சொன்னார் பார்த்து இதனுடைய மீனிங் சொல்லச்ச, அவர்களுக்கெல்லாம் அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்னு சொல்றார். அது வந்து வெளிப்படையாக பார்க்கும்போது எக்ஸ்பிளிசிட்டா தெரியாது, அது நல்ல சட்டில் மீனிங் உள்ள இருக்கிறது தான் பார்க்க முடியும். அத மாதிரி இருக்கிறதும் இந்த இடத்துல அமரநாதபிரான்ல கிடையாது. சில ஆழ்வார்கள் இருக்கார், பெரிய ஆழ்வார் இருக்கார், திருமங்கை ஆழ்வார் இருக்கார், நம்மாழ்வார் இருக்கார், பாடிண்டே இருப்பார், திடீர்னு ஸ்திரீ பாவம் அவருக்கு வந்துடும். அதனால நாயிகா பாவத்துல சில வித பாசுரங்களை தான் சொல்றார், அத மாதிரியும் இதுல கிடையாது. சில இடத்துல தூது விடுவார்கள், ஆண்டாலும் இந்த மேகங்களை எல்லாம் தூது விட்டால் திருவேங்கட முடியானுக்கு நாச்சியார்தர் மொழியில, அத மாதிரியும் கிடையாது. அந்யாபதேசம் வெளியில இருக்கக்கூடிய மீனிங், சுவாபதேசம் சட்டில் மீனிங் உள்ள இருக்கக்கூடியது, சமாதிகரண்யத்துவம் அப்படின்னு இதெல்லாம் நிர்ணயிப்பது போன்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இல்ல கடைசியாக குல கிராம கோத்திராதிகள் குறிப்பில்லாமலே அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். இந்த திருவாய்மொழி எடுத்து பார்த்தா 1102 பாசுரங்கள், ஒவ்வொரு பதிகத்திலையும் 10 பாசுரங்கள், 11வது பாசுரமாக இருக்கக்கூடியது அது திருநாம பாட்டுன்னு பேர். ஆழ்வார் அவருடைய பேர் என்ன, எந்த ஊர்ல பிறந்தார், இந்த 10 பாசுரங்களை சொல்றதுனால என்ன பலன் அப்படிங்கறத பத்தி சொல்லக்கூடியது திருநாம பாட்டுன்னு 11வது. அதே பேட்டர்ல தான் எல்லாம் பாடியிருக்காரு. 10 பாசுரங்களை சொல்ல வேண்டியது, 11வது பாசுரங்களை தான் யாருன்னு சொல்லிக்கிறது. அதே திருமங்கை ஆழ்வார் எடுக்கும் போது 9 பாசுரங்களை சொல்ல வேண்டியது, 10வது பாசுரத்தை தன்னை பத்தி என்னன்னு சொல்லிப்பார். அத மாதிரி கிடையவே கிடையாது. இந்த 10 பாசுரங்களையும் இவர் சொல்லச்ச அமலநாதபிரான்ல திருப்பான ஆழ்வார் மொத்தம் கடைச்சிலேயே 10 பாசுரங்கள் தான் பெருமாளுக்கு சொல்லறதுக்கு. அதுல பெருமாளை சொல்லறதுக்கே எனக்கு இடம் இல்லும் போது என்ன பத்தி சொல்லிக்கிறதுக்கு எங்க இடம் இருக்கு அப்படின்னு அவரை பத்தி ஒரு இடத்திலையும் சொல்லவே இல்லது. அதனால மீதி எல்லா பிரபந்தங்களை விட திருப்பாணாழ்வார் அருளை செய்த அமலநாத வீரான்கிறது இந்த விதமான குறைகள் இல்லாமல் ரங்கநாதனுடைய திருமேனியை அனுபவித்து அந்த அனுபவமே 10 பாசுரங்களாக வந்தது நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்றார்கள். பகவானுடைய பர வியூக விபவ ஆர்த அர்ச்சையின் 5 விதமான ரூபங்கள் இருக்கு அப்படிங்கிறோம், 5 விதமான நிலைகள் பெருமாளுக்கு. அதுலேயும் இவர் அர்ச்சாவதாரம், அதிலையும் திருவரங்க பெருமாளை பத்தி தான் பேசுகிறார். இப்ப மீதி ஆழ்வார்கள் அடுத்த பரத்துவம் இருக்கு, பெருமாள் சிவைகுண்டத்துல மோக்ஷத்துல சேஷ சேஷாஜன கருட பிரமுக நானா விதானந்த பரிஜன பரிசாரிகா சரணயுகளா அப்படின்னு கத்தியத்துல எம்பெருமானார் சொல்லியிருக்கார். நித்தியர்கள் முக்தர்கள் எல்லாம் புடைசூழ அந்த இடத்துல பெருமாள் அமர்ந்திருக்கிறானா, அவனை பத்தியே பாடியிருக்கார்கள் முதல் 3 ஆழ்வார்கள். அந்தர்யாமித்வம்னு பகவான் நம்ம மனசுக்குள்ளே இருக்கான், அது திருமழிசை ஆழ்வார் அந்தர்யாமித்வத்தையே நிறைய பாடியிருக்கார். விபவாவதாரம்னு ராமகிருஷ்ணன் வாமன நரசிம்மனாக பெருமாள் தோன்றியிருக்கார். பெரியாழ்வார் ஆண்டாள் நம்மாழ்வார் இவர் 3 பேரும் கிருஷ்ணனையே பாடியிருக்கார். குலசேகர ஆழ்வாரோ ராமனிடத்துல மனசை பலி கொடுத்தவர் அவர். சரி மதுரகவி ஆழ்வார்னு பெருமாளே இல்லவர், ஆச்சாரிய அபிமானம்னு ஆச்சாரிய தன்னுடைய ஆச்சாரியான நம்மாழ்வாரை மட்டுமே பாடியிருக்கார். சோ அந்த அச்சாவதாரத்தை பாடினது 2-3 பேர் தான். அதுல திருமங்கை மன்னன் இருக்கார், அவர் பாடாத திவ்ஜேசமே கிடையாது, எல்லா பெருமாளையுமே அவர் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். சரி கடைசியா பார்க்கும்போது 2 பேர் தான், தொண்டரடி பொடியாழ்வார் திருப்பானாழ்வார் இவா 2 பேர் தான் அச்சாவதாரத்துல, அதுவும் ரங்கநாதனை மட்டும் பாடினது. அதுல இப்பதான் சொன்னோம் தொண்டரடி பொடியாழ்வார் என்னன்னா நிறைய உபதேசம் சொல்றது, தன்னுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாம் சொல்றது, இத மாதிரி எல்லாம் அதுல இருக்கக்கூடிய குறைகள் இருக்கு. அதனால குறைகள் ஒண்ணுமே இல்லாம பர வியூக விபவ ஆர்த அர்ச்சை என்று சொல்லக்கூடிய 5 விதமான நிலைகளிலும் அர்ச்சாவதாரம் தான் எல்லா ஜனங்களுக்கும் உகந்தனு, அதுவும் அர்ச்சாவதாரத்துல பூலோக வைகுண்டமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் சயனித்திருக்கின்ற ரங்கநாதனை பற்றி அவனுடைய திருமேனி அழகை பற்றி அதை மட்டும் பற்றி வேறு ஒரு விஷயம் இல்லாமல் பாடினார். விஷயாந்தரானாம் தனியே சொல்லியிருக்கார் பெரிய நம்பிகள். அது மாதிரி வேறு விஷயங்கள் இல்லாமல் இதையே மட்டுமே பாடியிருக்கார் அந்த அமலநாதபிரான் அப்படின்னு சுவாமி தேசிகன் இதுக்கு இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிக்கிறார். முதல் பாசுரம் இப்ப ஆரம்பிக்கிறோம். அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிபானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே. முதல்ல சம்மரி இந்த பாசுரத்தில் என்ன சொல்றான்னு விஷய சுருக்கமா பார்க்கும்போது, பெரிய பெருமாள் சயனிச்சிருக்கான் ரங்கநாதன், அவனுடைய திருவடியில் இருக்கக்கூடியதான அந்த அழகானது அப்படியே முகந்து வந்து என் மேல விழருது, விழும்போது என்னை அடிமையாக்குறது, பெருமாளனுடைய அழகுக்கு அடிமையானேன் நான் அப்படிங்கிறார் திருப்பான் ஆழ்வார். மழை இருக்கு, அது மேலேந்து பொழியது, ஆகாயத்தில் இருக்கக்கூடியதான இந்த மேகங்கள் இருக்க அதுல இருந்து மழை பொழியது. மழை பொழிஞ்சனா முதல்ல மலையில போய் விழுது, மலையில போய் விழுந்தா அதுல ரிசர்வ் ஆயர் மாதிரி எல்லாம் சேருது, சேர்ந்தோன்னு அந்த மலையிலேருந்து பிறகு தாழ்வான இடத்துக்கு நதியாக பிரவாகம் எடுத்து வெள்ளம் வருது. அதுபோல பெருமாள் இந்த இடத்துல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பரமபதத்தில் இருக்கான் பெருமாள், மேகத்தில் இருக்கக்கூடிய மழையை போல. அது எப்படி கீழே விழுறது அப்படின்னா மலை மேலே விழுதுங்கிறது. இந்த இடத்துல பகவான் அந்த இடத்துல இறங்கி திருவேங்கடத்துக்கு வந்து நிற்கிறான். திருவேங்கடத்துக்கு வந்து நின்று அங்கேருந்து பிரவாகமாக நதிகளாக வருதுங்கிறது பெருமாள் அந்த இடத்திலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு கீழே இறங்கி வந்து அந்த இடத்துல படுத்து கிடக்கிறான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருமேனி அழகு என்று சொல்லக்கூடியதான ஆற்றினுடைய வெள்ளத்துல அந்த பிளட் மாதிரி கொட்டுறது பொங்குறது, அதுல நான் மூழ்கி கிடக்கிறேன் அப்படிங்கிறார் திருப்பான் ஆழ்வார். அதான் இந்த பாசுரத்தினுடைய சாரார்த்தம். முதல் வேர்டு ஆரம்பமே அமலன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அமலன்னா என்னன்னு கேட்டா பிறருடைய தோஷங்களை போக்குபவனுக்கு அமலன்னு பெயர். தோஷம் போனா என்ன கிடைக்கும்? தோஷங்கள் எல்லாருக்கும் குறைகள் இருக்கு, தோஷங்கள்லாம் போனா என்ன கிடைக்கும்? மோட்சம் கிடைக்கும். அதனால சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சொல்லும்போது அமலனுக்கு மல பிரதிபடன் அப்படின்னார். மலம்னா அழுக்கு, குறை, தோஷம், அசிங்கமா இருக்கக்கூடியது, அருவறுக்கத்தக்கது, இது மாதிரி எல்லாம் மலன்னு பேர். அமலன் அப்படின்னா அவைகளை எதிர்க்கக்கூடியவன், பிரதிபடன். என தேசிகன் சுதர்சன அஷ்டகம் சொல்லச்சு ஆரம்பமே பிரதிபட ஸ்ரேணி பீஷண அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதாவது எதிரியாக இருக்கக்கூடியவன், இந்த மலத்துக்கு எதிரியாக இருக்கக்கூடியவன், அதாவது தன்னை ஆசிரித்தவர்களுக்கு, தன்னுடைய பக்தர்களுக்கு, தன்னுடைய அடியவர்களுக்கு, தனக்கு தொண்டு செய்பவர்களுக்கு, தனக்கு சேவை செய்பவர்கள் இருக்காரே அவர்களுக்கு அவர்களுடைய தோஷங்களை போக்கக்கூடியவன் என்பெருமான் அப்படின்னு இதை ஆரம்பிக்கிறார். தோஷத்தை போக்கனதால உனக்கு மோட்சம் கிடைக்கிறதுதான், அதனால மோட்ச பரதத்துவத்தை கொடுக்கக்கூடியவன் என்பதை இந்த அமலன் காட்டுகிறது அப்படிங்கிறார். ஏன்னா இந்த ஜீவாத்மா பூலோகத்துல பிறக்கும் போதே இந்த பிரகிருதி மண்டலத்தை வருதுனால அதுக்கு அழுக்குகளை ஒட்டிக்கிறது. சாதாரணமா பார்க்கும்போது இந்த ஜீவாத்மா ரொம்ப பிரகாசமானது, ஜீவாத்மா சுயம் பிரகாசமானது, அதனுடைய ஞானமானது எம்பெருமானுக்கு ஒத்த ஞானத்தை உடையது அந்த ஜீவாத்மா. அது பூலோகத்துல புறக்கச்ச இந்த பிரகிருதி மண்டலத்தினால அதை சுற்றிந்து இந்த தோஷங்கள்லாம் ஒட்டிக்கிறது. அதனால்தான் நம்மாழ்வார் பாடும்போது கூட இருள் தருமா ஞாலத்தில் இனிப்பிறவி யான் வேண்டேன், இருள் தருமா ஞாலம் அப்படின்னார். இந்த பூலோகம் என்னன்னா அஞ்ஞானத்தையே கொடுக்கக்கூடிய பூலோகம் இது. அதனால இந்த பிறவி எனக்கு வேண்டாம், இந்த பூலோகத்தில் நான் இனிமே பிறக்க வேண்டாம் அப்படிங்கிறார். அதனால இந்த அஞ்ஞானம்ங்கிறது தேசிகர் வந்து ரகசியத்திர சாரத்துல ஆரம்பிக்கிறார். ஆரம்பத்தில் சொல்றார் இந்த ஞானம், ஞானம் உள்ளதான இந்த ஜீவாத்மாவானது ஒரு அழகான ஜெம் ஸ்டோன் மாதிரி, அந்த ஜெம் ஸ்டோனுக்கு பட பட படபடன்னு இருக்கக்கூடியதான லஷ்யர் அந்த குளோ இருக்கு, அதுக்கு அது வந்து பூமி கடியில புதஞ்சி இருந்ததுன்னா அது மேல மண்ணுப்பட்டு அழுக்கப்பட்டு எல்லாம் மூடி கிடக்கிறது. அதை எடுத்து நல்லா தொடச்சி தண்ணியில அலம்பி நல்லா வாஷ் பண்ணி பாலிஷ் பண்ணனா அதை படபடபடன்னு காமிக்கிறது. அந்த படபடப்பு முன்னாடி இல்லாமல் புதுசா வந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல, அந்த ஜெம் ஸ்டோனுக்கு இருக்கக்கூடிய படபடப்பு எப்போதும் இருக்கக்கூடியது, அதனுடைய குளோ, அதனுடைய லஷ்யர் சுவாபாவிகமானது, அதுக்கே இருக்கக்கூடியது. அதுக்கு மேல இருக்கிற அழுக்குகளை போக்கினா உடனே அதனுடைய சுயம் பிரகாசம் தெரியறது. அது போல இந்த ஜீவாத்மா சுயம் பிரகாசமானது, ஞானத்தை உடையது. இந்த பூலோகத்துல வந்து உன்னுடைய பிரகிருதி மண்டலத்தினால் அது சூழப்பட்டு அந்த அழுக்கு மயங்கி கிடக்கிறது. அதெல்லாம் வெளியில் எடுத்த பெருமாள் என்னன்னு அது தெரிஞ்சுல அந்த மோட்சத்துக்கு போறதுக்கு பிரயத்தனம் பண்ணுறது அப்படிங்கிறார். அதனால இந்த ஆழ்வார் முதல்ல பாடுறார் அமலநாத வீரான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கடைசியில சொன்ன சொல்றார் என் நமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னார். இந்த ஆழ்வார் கதையை பார்க்கும்போது ரங்கநாதன் வந்து இந்த ஆழ்வார் காவேரிக்கு அந்த பக்கம் நின்று தினமும் பாடி மகிழ்ந்து அனுபவிக்கிறத கேட்டான். சரி இவர் உள்ள வந்து என்ன பார்க்கட்டும், என்னுடைய திருமேனியை பார்க்கட்டும், என்னுடைய திருமேனி அப்புறம் பார்த்து அதுக்கப்புறம் அனுபவிச்சு பாடட்டும் அப்படின்னு ரங்கநாதனுக்கு ஆசை. அதனால்தானே அவரை வழிச்சான். பகவான் எதுக்கு இந்த திருப்பானாழ்வார் காவேரிக்கு அந்த பக்கம் இருக்கிறத தூக்கி இங்க வந்து என்னுடைய கோவில் உள்ள கர்ப்ப கிரகத்துல வந்து என்னை சேவின்னு எதற்கு கூட்டான்? ஏன்னா பகவானுக்கு என்ன ஆசைனா இந்த ஆழ்வார் தன்னுடைய திருமேனியை பார்த்து ரசிச்சு பாடி தன்மேலேயே லயிக்க வேண்டும் அப்படின்னு. அதனால மோட்சத்தை கொடுக்கத்தக்கோசம் தான் அவன் கூட்டான். ஆழ்வார் என்ன பண்ணார், அவனை தவிர்த்து வேற எதுவும் பாக்கறது இல்ல, அவனை தவிர்த்து வேற எதுவும் பாடுறது இல்ல, அவனை தவிர்த்து வேற எதுவும் அனுபவிப்பதில்லை அப்படின்னார். அவருடைய வைராக்கியத்தை காட்டினார் அவர். அதனால பெருமாள் பக்கம் பார்க்கும்போது மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் காமிக்கிறது, ஆழ்வாரை பார்க்கும்போது அந்த மோட்சத்தை தவிர அந்த ரங்கநாதனை தவிர அந்த திருமேனி அனுபவத்தை தவிர வேற ஒன்றும் வாழ்ந்த வைராக்கியத்தை காட்டுறது. அதனால அமலன் என்ற முதல் பதத்தை சொல்லும்போது குற்றம் குறைகளை போக்குபவன், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் இவன் தான், வைராக்கியத்தை உண்டு பண்ணவன், வைராகத்தை உண்டு பண்ணக்கூடியவன் இவன் அப்படின்னு தெரியறது. இது சுவாமி தேசிகன் முதல் பதத்துக்கு வியாக்கியானம் செய்தார். அடுத்ததாக சொல்றது ஆதி அமலன், ஆதி பிரான், முதல் மூணு பதங்கள் இருக்கு. அமலன் பார்த்தோம், அடுத்தது ஆதி. ஆதி அப்படின்னா இவன் தான் ஜெகத்காரணகன் அப்படிங்கறத காமிக்கிறது. ஏற்கனவே சொன்னோம் தோஷத்தை எடுக்கக்கூடியவன், தோஷத்தை எடுத்தா மோட்சத்தை மேல ஆசை வருது. அப்ப அந்த மோட்சத்தை கொடுக்கறதுக்கு உனக்கு அந்த ரைட் இருக்கணும், மோட்சத்தை கொடுக்கறதுக்கு உனக்கு அந்த தன்மை இருக்கணும், அதுதான் இவன் காரணம் என்பதை காட்டியது இரண்டாவது பதம் ஆதி. பகவான் எதுக்கோசரம் இந்த பிரபஞ்சங்களை சிருஷ்டிக்கிறான், இதில் இருக்கக்கூடிய சேதனா சேதனங்கள் எல்லாம் கடைசியாக அவனை போய் சேர வேண்டும். இந்த சேதனைகள் எல்லாம் மோட்சத்துல போய் எம்பெருமானை பார்த்து அவனுக்கு கைங்கரியம் செய்து அந்த அனுபவத்திலே இருக்க வேண்டும். அதற்கோசம் தான் இந்த பூலோகத்தை எல்லாம் படைக்கிறான் பகவான். அதனால ஆதி என்று சொல்லும் போது இவன்தான் முதல்வன், இவன் தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறது இந்த இடத்துல தெரியறது. அது தமிழ்ல பார்க்கும்போது கூட அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அந்த இடத்திலே முதல் தமிழ் திருக்குறள் சொல்லும் போதும் ஆதி என்ற இந்த முதல்ன்ற பதத்தை காண்பிச்சிருக்கார். இப்போ ஒரு கேள்வி வருது, யார் முதல்வன் ஒரு கேள்வி. எல்லாரும் சொல்லிக்கிறார் நான் முதல்வன் நான் முதல்வன், யார் முதல்வன்ற கேள்வியை பார்க்கும்போது எல்லாருக்கும் கஜேந்திர மோக்ஷன் கதை தெரிஞ்சதுதான். அந்த கஜேந்திரன் கூப்பிடும் போது கால முதல கவின போது ஆதி மூலமேன கவின கதறினான். அப்படி கதறும் போது வேற யாரான் பதில் சொன்னாளா, நகம் நாகம் அப்படின்னு, நான் இல்லை நான் இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தர பிரம்மா சிவன் இவர்கள்லாம் கைவிரிச்ச. கடைசியா கூட்ட குரலுக்கு யார் பதில் அளித்தான், எம்பெருமான் சிவன் நாராயணன் ஒத்தன் தான். அதனால ஆதி என்பதை பல இடங்களில் வேதத்திலையும் பல திவ்ய பிரபந்தங்களிலும் ராமாயணம் இதிகாச புராணம் எல்லா இடத்திலையும் பார்க்கிறோம். இது பல இடத்துல இந்த அமலநாத வீரன்ல வரப்போடுது, யார் முதல்வன் யார் ஆதி யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் ஆதி அப்படிங்கறது தெரியுது. பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள கூட பார்க்கலாம். ஏதாவது ஒரு இடத்துக்கு புதுசா போனா இப்ப இந்த ராக்கெட்ல ஏறி மூனுக்கு போறான், ஃபர்ஸ்ட் மூன்ல போனோன்னு என்ன பண்றான், முதல்ல ஒரு தன்னுடைய கொடி எடுத்து அது மேல வைக்கிறான், அதாவது தன்னுடைய பிளாக் எடுத்து போட்டு இந்த இடம்லாம் எனக்கு சொந்தம் அப்படிங்கிறான். முதல்ல வந்தவனுக்கு எல்லாம் சொந்தம். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு முதல்ல வந்தவன் யார், முதல்ல வந்தவன் எம்பெருமான். அவன் தோற்றுவிச்சான் மீதி எல்லாம், அவன் தான் ஜெகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவன். அதனால சர்வவிதமான வஸ்துக்களும் அவனுக்கு சொந்தம் அப்படிங்கிறது. இதுதான் பிரம்மசூத்திரத்தில் சொல்லிச்ச கூட ஜென்மாத்யஸ்யயதஹா அப்படிங்கிறது. இந்த உலகத்துக்கு தோற்றம், இருப்பு, மறைவு, அதாவது ஜெனரேஷன், ஆபரேஷன் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடியதான மூணு விதமான காரியங்கள், சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் அப்படின்னு சொல்றவன், அதையெல்லாம் இந்த உலகத்து எதுலேருந்து வருது, அதை தெரிஞ்சுண்டா அதான் நீ பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிற அப்படிங்கிறது தான். அதாவது பிரம்மன் தான் ஜெகத் ஜென்மாதி காரணம் என்று பிரம்மசூத்திரத்திலே சொல்லியிருக்கு. இதே கம்பன் பக சொல்லச்ச கூட உலகம் யாவையும் தாமுளாக்கலும் நிலை பெறுத்தலும் நீங்களா, அழகிரா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணம் நாங்களே அப்படின்னு ஆரம்பிக்கிறான். உலகத்தை உண்டு பண்ணுறதும் அதை நிலைபெறுத்தலும் அதை லைக்க செய்வதும் தன்னிடத்துல, இது மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் செய்யக்கூடியவர் இருக்காரே அவருக்கு நான் சரணம் செய்கிறேன் கம்பராமாயணத்துல முதல்ல ஆரம்பிக்கிறான் அவன். அதனால இந்த ஆதி என்று சொல்லும் போது அவன்தான் முதல்வன், அவன்தான் ஜெகத் காரணத்துவன், அவன் ஒருவன் தான் சுதந்திரன், அவன் ஒருவன் தான் மோட்சத்தை அளிப்பதற்கான வல்லமை உடையவன். இந்த ஆதி என்ற பதத்தில் தெரியுது. அடுத்ததாக சொல்லக்கூடியது பிரான் அப்படின்ற பதம். அமலன், ஆதி, பிரான். அமலன் சொன்னா மோட்சத்துக்கு வேண்டியதான அதற்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய இந்த தோஷங்களை எடுக்கக்கூடியவன். ஆதின்னு சொல்லும் போது மோட்சத்தை அளிப்பதற்கான ரைட் அவன் ஒத்தெடுக்கத்தான் உண்டு என்பதை காமிச்சது. சரி, தோஷங்களை எடுத்தான், பெருமான் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தெரிஞ்சது, அந்த மோட்சத்திற்கு வேண்டிய உபாயங்களை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா அதை கொடுப்பவனும் பகவான். அதைத்தான் இந்த பிரான்றது காண்பிக்கிறது. மோட்சத்திற்கு வேண்டிய உபாயங்கள்ல பலவிதமான உபகாரங்கள் இருக்க, அதெல்லாம் செய்யக்கூடியவன், அதனால இவன் கிரேட் பெனிஃபேக்டர் அப்படின்னா. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்றென்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து. திருமங்கையாழ்வார் பாடுறார் பெரிய திருமொழியில. அதாவது இவன் ரொம்ப கீழ இருக்கவான், இவனுக்கு பணம் கிடையாது, இவனுக்கு ஞானம் கிடையாது, இவன் குள்ளமாக இருக்கான், இவன் கருப்பா இருக்கான் அப்படின்னு பகவான் ஏதாவது டிஸ்கிரிமினேஷன் பண்றானா? மோட்சத்திற்கு வேண்டியதான உபகாரங்கள், உபாயங்கள் என்னன்னு அவனே காண்பித்துக் கொடுக்கிறான் அப்படிங்கிறார். அதனால இந்த அமலன், ஆதி, பிரான் என்ற மூன்று பதங்களை பார்க்கும்போது மோட்சத்துக்குள்ள தடைகளை எடுப்பவன், மோட்சத்தை அளிக்கும் வல்லமை உடையவன், மோட்சத்திற்கு வேண்டி உபாயங்களை செய்யக்கூடியவனும் அவன்தான் அப்படின்னு இதையெல்லாம் இந்த மூணு பதத்துல சொல்லியிருக்குங்கிறார். இதுதான் அகாரத்துக்கு அர்த்தம்னு சுவாமி தேசிகனில் சாதிக்கிறார். பகவான் வந்து அடுத்ததாக பார்க்கும்போது சரி உபகாரம் பண்றான்னு சொன்னோம், மோட்சத்துக்கு வேண்டிய உபகாரம். என்ன உபகாரம் பகவான் பண்றான் அப்படின்னு பார்த்தா அடுத்த வரியில உடனே சொல்றார், என்னை அடியாருக்கு ஆட்படுத்த, என்னை அடியவருக்கு ஆட்படுத்த அப்படின்னு. இது வந்து நம சப்தத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றா, இங்க ரொம்ப நீச்சமானவன் நான், அஞ்சாவது வர்ணத்துல தோன்றியவன், யாரும் திண்டாத கூடாதவன் சொல்லக்கூடியவன், காலெடுத்து சிரங்கத்தில வைக்கிறதுக்கு அருகதை இல்லாதவன், என்ன ஒரு பொருளாக ஆக்கி மிக நீசனாக இருந்த என்னையும் பாவதர்களுக்கு தாசனாக ஆக்கினானே, எனக்கென்னும் பிறக்கென்னும் திரிந்த என்னை தனக்கென்னும் தன் அடியார்க்கென்னும் ஆக்கினான் அப்படின்னு பிரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் இதுல சொல்றார். அதாவது எனக்கு, என்னுடைய உடம்புக்கு, என்னோட உடம்போட பிறந்த மீதெல்லாம் இருக்கக்கூடியதான சிற்றின்பங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சத அதை வானா பகவானுக்கு, பகவானுக்கு செய்யக்கூடியதான அடியவர்களுக்காக அவர்களுக்கு அடியவனாக இருன்னு மாற்றினானே அப்படின்னு சொல்றார் அப்படின்னு பிரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம் இதுல. ஆட்படுத்த, ஆட்படுத்தன்றது ரொம்ப அழகான வேர்டு யூஸ் பண்ணியிருக்கார். இத வந்து ஆட்படுத்தின அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல வச்சுக்கணும். அப்படி பாஸ்ட் டென்ஸ்ல வச்சிருந்ததா இது மாதிரி அடியவர்களுக்கு என்னை ஆட்படுத்தினானே அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஆட்படுத்த போவதாக ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி சொல்லனா ஆட்படுத்துவதற்காகவே அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னை வந்து அடியவர்களுக்கு ஆட்படுத்துவதற்காகவே என்னை விமலன் ஆக்கினான் அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தனாலும் ரெண்டு ஒண்ணுதான். முதல்ல இதை எடுத்துக்கும் போது அடியவருக்கு என்னை ஆட்படுத்தினான் அப்படின்னா, ரெண்டாவதாக எடுத்துக்கொள்ளும் போது அடியவர்களுக்கு ஆட்படுத்துவதற்காகவே என்னை விமலனாக்கினான். விமலனாக்கினான் தோஷங்கள் இல்லாதவனாக ஆக்கினான். உனக்கு தோஷம் இல்லாமல் இருந்தால்தான் நீ அடியவர்களுக்கு ஆட்பட முடியும். விமலனாக இல்லாதவன் அடியவருக்கு ஆட்பட மாட்டான் அப்படின்ற கருத்தில் இடத்துல சொல்லியிருக்கார். ஏன்னா அடியவருக்கு ஆட்படுத்துவதே என்பது மிக உயர்ந்த தத்துவம். பகவத் சேஷத்துவத்தை விட பகவத சேஷத்துவம், பகவானுக்கு செய்ய வேண்டிய சேவையை விட பாவதர்களுக்கு செய்யும் சேவை மிக உயர்ந்தது. இதைத்தான் திருமங்கை மந்தனம் சொல்லும் போது, நின் திருவெட்டெழுத்தும் கற்று உற்றதும் உன் அடியார்க்கடிமை அப்படின்னு அஷ்டாத்திர மந்திரத்தை பெருமாள் வந்து திருமங்கை ஆழ்வார்க்கு சொல்றார். திருக்கண்ணபுரத்துல சொன்ன உடனே ரொம்ப காதை நீட்டினு கேட்கிறார், என்ன ஆழ்வார எல்லாம் இவ்வளவு கேட்டீங்க, திருப்பி சொல்லுங்க, இந்த திரேட்டாட்சியத்தினுடைய பெருமை என்ன, அதனுடைய சாரம் என்ன அப்படின்னு கேட்கிறார். அதான் அந்த சாரத்தை திருப்பி சொல்றார். இந்த அட்டாட்சரத்தை கட்டி என்ன புரிஞ்சின்றன்னு கேட்டனா, உன்னுடைய அடியவர்கள் இருக்கால அவர்களுக்கு தாசனாக இருப்பதுதான் மிக உயர்ந்த புருஷார்த்தம், இதை நான் கத்துண்டேன் அப்படிங்கிறாராம். அதேதான் சிவனும் மந்திரராஜபத சோஸ்தத்தை சொல்லிச்ச, அதோகம் அபிதே தாசகம் இதி மத்வானமாம் யகம் அப்படின்னு சொல்றான். அதனால பகவானுக்கும் பாவதர்களுக்கும் செய்யக்கூடியதான கைங்கரியம் ந மம அப்படிங்கிறது. மம என்றால் என்னுடையது, ந மம என்று சொல்லும் போது என்னுடையது ஒன்றும் இல்லை, என்னுடையது ஒன்றும் இல்லை அப்படின்னு எப்ப நீ உனக்கு தோணித்தோ அப்ப இந்த பகவானுக்கும் அவனுடைய அடியவர்களுக்குமே கைங்கரியம் செய்யக்கூடியவன். நீ நுமதென்றிவை வேர் முதல் மாய்த்து, நம்மாழ்வார் திருவாயு மொழியில சொல்றார். அவர் வாயில நான் எனதுன்னு கூட வரல, சொல்லச்ச கூட நீர் உமது உன்னுடையது அப்படின்னு நினைச்சிருக்கிய, நான் எனது என்று சொல்லக்கூடியதான இந்த அகங்கார மமகாரங்கள்லாம் இருக்க, அது எப்படின்னா வேரானது ஒரு மரத்துடைய வேர் எப்படி பூமிக்குள்ள அப்படியே பரவி இருக்கோ அடியில, அது போல நம்முடைய உடம்பு பூரா ஒவ்வொரு இன்ச்சும் பரவி இருக்கு. ஒவ்வொன்னும் நம்ம இந்த ஈகோ அது ஜாஸ்தியாக இருக்கு, அதை வேரோட புடிங்க எடுக்கணுங்கிறார். எப்படிதான் வேரோட புடிங்க எடுப்பன்னா, இந்த கைங்கரியத்தில் களையறுக்க வேண்டும். இந்த நாம என்று சொல்லும் போது எனக்கென்று எதுவும் இல்லை, பகவானுக்கும் பகவானுடைய தொண்டர்களுக்குமே செய்யக்கூடிய கைங்கரியம் செய்யறன, அப்பதான் இந்த கைங்கரியம் நாம என்பதை காட்டக்கூடியது. அதுதான் பகவத் சேஷத்துல போனால் மீண்டு வரலாம், பாகவத சேஷத்துல போனவர் மீண்டு வருவாரும் உண்டு அப்படிங்கிறார் திரிவாச்சன் பிள்ளை. அதாவது பகவான்ங்கிறது ஒரு பெரிய ஓஷன் மாதிரி, அதுக்குள்ள இறங்கிதான் வெளியில வரலாம். ஆனா இந்த பாகவத சேஷத்துவம் இருக்க பத்திய அது சுனாமி மாதிரி, அதுக்குள்ள போனா திரும்பி வரவனே கிடையாது அப்படிங்கிறார். எப்படிதான் பாகவத சேஷத்துவம் திரும்பி வர, ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் அதுக்கும் சொல்லலாம். இன்னைக்கு வந்து இந்த பாகவதரை பாக்கிறோம், அவர்களுக்கு அடிமணிடம் அவருக்கு துண்டு செய்யறோம், இன்னொருத்தரை பாக்கிறோம், அதுக்கப்புறம் இன்னொருத்தரை பாக்கிறோம், நீ பாத்துட்டே போறோம், ஒவ்வொருத்தருக்காக செஞ்சிருக்கோம். சரி என்னைக்காவும் நாளைக்கு துணைத்து இவ்வளவு பாகவதர்கள்லாம் இப்படி செய்யறான், வானா திருப்பி போயிடலாம், நாமம்னு சொன்ன வானவே வானா எல்லாம் நமக்கே எடுத்துக்கலாம்னா பண்ண முடியாது, வெளியில வர முடியாதுங்கிற. ஏன்னா ஒரு டாலர் பில் எடுத்து கடையில கொடுக்கறோம், கொடுத்துட்டு திரும்பி வந்தாச்சு, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் போய் அந்த கடைக்காரன்டே போய் கேட்டேன், நேத்திக்கு ஒரு டாலரை கொடுத்தானா அது எங்கன்னு கேட்டா, அது எங்கன்னு யாரால கொடுக்க முடியுமா, பலகை மாறி இருக்கும், அது திருப்பி எடுக்க முடியாது. அது போல இந்த அகங்கார மமகாரங்கள்லாம் தாண்டி பாவத சேஷத்துக்கு உள்ள போனவன் வெளியில வரதே கிடையாது அப்படிங்கிறார். விபீஷணன் நிறைந்து வரான். வரும்போது முதல்ல வானரனுடைய கடாட்சம் தான் அவனுக்கு கிடைச்சது. வானரங்களை பார்த்தான், சுக்ரீவன் வந்தான், அதுக்கப்புறம்தான் பெருமாளுடைய கடாட்சம் கிடைச்சது. அதுபோல இந்த இடத்துல ஆழ்வாரை அடியவர் காட்படித்தது. முதல்ல அடியவர்களை பார்த்தார், அடியவர்களுக்கு துண்டு செய்தார், அதன் மூலமாக பகவான் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான பிராப்தங்களும் கிடைத்தது அப்படின்னார். அதனால அடியார்க்கென்னை ஆட்படுத்திய விமலன் அப்படின்னு, அடியார்க்கென்னை ஆட்படுத்தினா பகவானுடைய அடியவர்களுக்கு துண்டு செய்வதே, பகவானுடைய அடியவர்களுக்கு சேவை செய்வதே ஒரு எந்த புருஷார்த்தமாக எடுத்துக்கணும் அப்படிங்கறத இந்த நம சப்தத்தை இந்த இடத்துல காண்பிக்கிறதுங்கிறார். சரி, அடியவர்களுக்கு ஆட்படுத்தியன்னு சொன்னார். இந்த கதையில பார்த்தா லோகசாரங்க முனிவர் வர்றார், இவர் அவர் தோல் மேல ஏறினா உட்கார்ந்துருக்கார், ஆட்படுத்தியதுன்னு சொல்லச்ச தோல் மேல உட்கார்ந்துருக்கிறத ஆட்படுத்தியது அப்படின்னு கேட்கலாம். ஆனா பகவானுடைய உண்மையா இந்த கதையை பார்க்கும்போது பகவானுடைய கமாண்ட், அவனுடைய கட்டளை போய் இந்த ஆழ்வார் அழைச்சின்னு வாங்கிறார், அதை நிறைவேற்றி தந்தார் இந்த ஆழ்வார். லோகசாரங்க முனிவர் வந்து கைகூப்பி நின்றார், சுவாமி பகவான் வந்து இது மாதிரி ஆக்யம், அதனால நீங்க ஸ்ரீரங்கம் எழணும் அப்படின்னு பகவானுடைய ஆக்யம் பண்ணதுக்கு இவர் விண்ணப்பிக்க அதை நிறைவேற்றி தந்தார். ஐ ஃபுல்ஃபில் தட் ஒன். அதனால அடியவர்க்கு என்னை ஆட்படுத்தே. மேல உட்கார்ந்ததுனால ஒருத்தன் பெரியவனே கிடையாது. சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா உதாரணம் காமிக்கிறார். இந்த இடத்துல தோளின் மேலும் நன் மார்பின் மேலும் சுடர் முடி மேலும் அப்படின்னு பாசுரம் இருக்கு. இந்த திருத்துழாய் துளசியானது பெருமாளுடைய தோல்ல இருக்கு, பெருமாளுடைய மார்பில் இருக்கு, பெருமாளுடைய கிரீடம் மேல இருக்கு அப்படிங்கிறோம். அதனால துளசி வந்து பகவானுடைய திருமுடி மேல இருக்கு, அது பகவானோட ஒசந்தது அப்படின்னு நினைச்சுக்கோ கூடாது. இந்த துளசியானது பகவானுக்கு எப்போதும் அடிமைப்பட்டது. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஏன்னா சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் பறந்திருக்கிறதுனால அந்த துளசி எல்லா இடத்திலும் பெருமாளுக்கு நம்ம சேர்க்கிறோம். நம்ம அதனால திருமுடியில சேர்த்ததுனால அது ஒசத்தின்னு நினைச்சுக்க கூடாது. ஆனால் திருப்பாணாழ்வார் லோகசாரங்க முடிவருக்கு மேல உட்கார்ந்ததுனால இவர் அடியுக்கு மேலெல்லாம் உட்கார்ந்து வரக்கூடியவர் நினைச்சுக்க கூடாது அப்படின்னு இதை காட்டிக்கிறார். அதனால இந்த முதல் மூணு பதத்துல பார்க்கும்போது அமலன் ஆதி பிரான் அப்படின்னு அகாரத்தை கண்டிக்க கூடியதுன்னு சொன்னோம். அடுத்ததாக அடியவர்க்கு ஆட்படுத்திய அப்படின்னு சொல்லச்ச நம சப்தார்த்தத்தை காமிக்கிறதுன்னு சொன்னோம். அடுத்ததாக அஞ்சு பதங்கள் இருக்கு, விமலன், விண்ணவர்கோன், வெங்கடவன், நிமலன், நின்மலன். இது அஞ்சும் இந்த நாராயண சப்தத்தை விவரிக்கிறதுனே சொல்ற சுவாமி தேசிகன். விமலன் அப்படின்னு சொன்ன விமலன் நித்திய நிர்தோஷன், நித்திய நிர்தோஷன தனக்கு ஒரு தோஷமும் இல்லாதவன், எவர் பிளமிஷ்லெஸ் அண்ட் நோ ஃபிளாஸ் அட் ஆல் அப்படிங்கிறது. இவையெல்லாம் தான் நினைச்ச மாத்திரத்திலே சாதிக்கக்கூடியதான சக்தி உடையவன். எதை என்னவனா எப்ப வேணா செய்யணுங்கிற சக்தி இருக்க, அந்த சக்திக்கு இடையூறாக இருக்கக்கூடியதான அசக்தி அஜ்ஞானம் போன்ற தோஷங்கள் எல்லாம் இல்லாதவன் அப்படிங்கிறார். ஏன்னா இப்பதான் சொன்ன முன்னாடி சேஷ சேஷாஜன கருட பிரமுக நானாவிதானந்த பரிஜன பரிஜாரிகா பரிஜரித சரணயுகலா அப்படின்னும். அந்த மோட்ச சாம்ராஜ்யத்துல அனந்தன் கருடன் பிக்ஷசேனாதிகள் போன்ற நித்திய சூரிகள் முக்தர்கள் எல்லாம் பகவானுக்கு ஈக்குவலான ஞானத்தை வச்சிருக்கா அப்படின்னும். அதனால நித்திய நிர்தோஷன்னு சொல்லச்ச இவனுக்கு தோஷங்களே இல்லை அப்படின்னு சொன்னோம். மோட்சத்தில் இருக்கக்கூடியவ எல்லாருக்கும் தோஷங்களே இல்லாமல் பகவானுக்கு ஈக்குவலாக இந்த ஞானத்தை வச்சிருக்கான்னு சொன்னோம். உடனே எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும், யார் பகவான், யார் முக்தன், யார் நித்தியன்னு. அந்த சந்தேகத்தை தீர்க்கணுமே அடுத்த வேர்டு உடனே யூஸ் பண்ணார், விண்ணவர்கோன். விண்ணவர்கோன் அப்படின்னா நித்திய சூரிகளுக்கு தலைவன், இஸ் தி லார்ட் ஆஃப் தி செலஸ்டியல்ஸ் அப்படின்னு. மோட்சத்துல தோஷமே இல்லைன்னு சொன்னோம். அப்படின்னா யார் பகவான், தன்னை போல பகவானை போல எல்லாரும் தோஷமே இல்லாமல் இருந்தா அனந்த விஸ்வ சேனாதிகள் இவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் பகவான். அதனால இவர்ல இருந்து அவனை டிஸ்டிங்விஷ் பண்ணலாங்கிறத காமிக்கிறதுக்கோசரம் விண்ணவர்கோன் என்பதால் அந்த மோட்சத்துல இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் முக்தர்கள் இவர்களுக்கு தலைவன் அப்படின்றத காமிக்கிறது. அடுத்த வேர்டு சொல்லும் போது விரை ஆர் பொழில் வேங்கடவன், விரை ஆர் பொழில் வேங்கடவன். விரையார் பொழில்னா நல்ல வாசனை நிரம்பிய தோட்டங்கள்லாம் இருக்கான். அப்படிப்பட்டதான செடிகள் மரங்கள் மூலிகைகள் இதெல்லாம் இருக்கக்கூடியதான அந்த திருவேங்கட மலை, அதுல எழுந்திருக்கக்கூடியதான வெங்கடாஜலபதி என்று சொல்லக்கூடியதான சீனிவாசன் அவனை பத்தி இந்த இடத்துல சொல்றார். இனிவினையும் கடியும் வெப்பான வேங்கடத்தில் நின்றவன் அவன், எதற்கோசம் பெருமாளை வந்து இந்த திருவேங்கடத்துல வந்து நிற்கணும். இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியா பகவானுக்கு அக்சஸ் வேணும், ரொம்ப எளிதாக அணுக வேண்டும் அப்படிங்கறது கோசம் தான் பண்ணார். அது வந்து நம்மளோ சொல்ற கண்ணாவான் என்றும் மன்னோர் விண்ணோர்க்கும். இந்த கிருஷ்ணாக இருக்கக்கூடியவன் வானத்தில் இருக்கக்கூடியவர்களும் பூலோகத்தில் இருக்கக்கூடியவர்களும் ரொம்ப ஈஸியாக அவனை வந்து சேவிக்கணுங்கிறது கோசமே இந்த இடத்துல வந்து நின்னான் அப்படின்னா. விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பே, வேங்கட வெற்பெனும் விளங்கும் வேத வெற்பே அப்படின்னா சுவாமி தேசிகன் அதிகார சங்கரத்துல ஸ்தான விசேஷாதிகாரம் இருக்கு. பிரபத்தி செஞ்சவன் அதுக்கப்புறம் சில நல்ல இடத்துல போய் வசிக்கலாம். அந்த வசிக்கக்கூடிய இடத்துல சிறப்பாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடியதான ஸ்ரீரங்கம், திருப்பதி, காஞ்சிபுரம் மூன்றை பத்தியும் சொல்றார். அதுல இந்த இடத்துல ஸ்தான விசேஷாதிகாரத்துல திருவேங்கடத்தை பத்தி சொல்லும் போது விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு, பூலோகத்துல இருக்க மட்டுமல்ல வானுலகத்துல இருக்கக்கூடியவனும் இங்க வந்து பெருமாளுக்கு பண்றான் அப்படிங்கிறார். ஏன்னா அது வேங்கடம் என்று சொல்லும் போதே வேன் கடையறி இது வேங்கடம் அப்படிங்கிறோம். வேம்னா பாவங்கள், கடையறின்னு அதை எடுத்து பாவங்களை ஒழிக்கிறது, அதை வந்து பொசுக்கி தகித்து சுட்டு பொசுக்கக்கூடியது இது. அந்த மலையை தரிசித்தாலே பாவம் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறார். அதனால வேங்கடம் என்றது அடுத்த பதத்தை இந்த இடத்துல யூஸ் பண்ணார் அமலநாதிபிரான திருப்பான் ஆழ்வார். இதுவரைக்கும் அமலன் பார்த்தோம், ஆதின் பார்த்தோம், பிரான் பார்த்தோம், அடியவர் காட்படுத்தியவன் பார்த்தோம், இவ்வளவு விதமா எல்லாம் சொல்றமே, ரங்கநாதனை பத்தி ஒரு வேர்டு கூட இல்லையே. இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் பகவானுடைய குணங்களை சொல்ற விதத்து, நத்திங் ஸ்பெசிபிக் அபவுட் ரங்கநாதன். முதல் ஆரம்பமே திருவேங்கடாஜலமுடையானை வெங்கடாஜலபதினு ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெங்கடன் சொல்லக்கூடிய அர்ச்சாவதாரத்தை தான் முதல்ல சொல்றார். ரங்கநாதன் பாட வந்தவர் ஏன் சீனிவாசன் இந்த இடத்துல சொல்றார் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா வியாக்கியானம் செஞ்சிருக்க, பரமபதத்திலிருந்து வடமதுரை தங்கி ஆய்ப்பாடி வந்து சேர்ந்தது போலே அப்படின்னு ரீவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் எழுதியிருக்கார். இது நஞ்சியர் என்ற ஆச்சாரியர், அவருக்கு சிஷ்யர் நம்பிள்ளை. நம்பிள்ளை கேட்கும் போது நஞ்சியர் இதை சொல்றாராம், எப்படி பகவான் பரமபதத்திலிருந்து வடமதுரைக்கு முதல்ல வந்து அங்கிருந்து ஆய்ப்பாடி வந்து சேர்ந்தான, அதை போல சீவைகுண்டத்திலிருந்து இறங்கி வேங்கடம் வந்து அரங்கத்துல வந்து படுத்திருக்கான் அப்படிங்கிற. பரமபதத்திலிருந்து இறங்கும் போது பாக்கிறோம், பிராக்டிக்கலா பார்க்கும்போது ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னா தங்கறதுக்கு நல்ல இடம் வேணும்னு பாக்கிறான். அது எந்த இடம்னு எப்படி தெரியும், கீழே வந்து நின்னா எங்கேயும் தெரியுமா? அதனால ஒரு மலை மேலே ஏறி நிற்கிறான். மலை மேல ஏறினு இதுல சுத்தி வர பார்த்து எந்த இடம் ரொம்ப படுத்துக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் பார்த்தா தட்சிண தேசத்துல கீழே இருக்கக்கூடியதான ஸ்ரீரங்கம் காவேரி மத்தியில இருக்குன்னு தெரிஞ்சது. சரி, அந்த போய் படுத்துக்கலான். அதனால டெம்பரரியா ஒரு இடத்துல வேங்கடத்துல வந்து நிக்கிறான், அங்கிருந்து அவனே ரங்கநாதா கீழே போனான் அப்படின்னு ஆச்சாரியெல்லாம் சொல்றான். இது இன்னொரு இடத்துல சொல்லும் போது தண்ணிக்குள்ள மூழ்கியிருக்கான் ஒருத்தான், கரை வெளியில ஏறணும் அப்படின்னு கேட்டா முதல்ல ஒரு கால எடுத்து ஒரு இடத்துல வைக்கணும், அந்த டெம்பரரிய வச்சு அதுலேருந்து இன்னொரு கால எடுத்து தான் போக வேண்டிய இடத்துக்கு போகணும். அத மாதிரி இருக்கக்கூடியது. அதனால திருவேங்கடம் என்பது பகவான் பரமபதத்திலேருந்து வந்தபோது டெம்பரரியா ஒரு பிளேஸ் வச்சு அதுக்கப்புறம் ரங்கநாதன் அங்க போய் சேர்ந்தான் அப்படின்னு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய அனுபவம் இது. ஆழ்வார்கள் என்னதான் ரங்கநாதனை பற்றி பிரமாதமாக பாடினாலும் அனுபவிச்சாலும் போகத்திலே மூழ்கியிருந்தாலும் இந்த சரணாகதி இந்த பிரபத்தின்னு என்று பண்றாட அதெல்லாம் திருவேங்கட முடியான்ட்டு தான் பண்ணியிருக்கார். அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா அப்படின்னா நம்மாழ்வார், புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு ஆழ்வார்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியதான நம்மாழ்வாரே காண்பிக்கிறார். பிரபத்தி யார்ட்ட பண்ணறதுன்னா அர்ச்சாவதார மூர்த்தியான திருவேங்கடமுடையான்ட்ட. சுவாமி தேசியனும் அதை தாண்ட முடியாது. அதனால அவரும் ரொம்ப சாமர்த்தியமாக ஆரம்பிக்கச்சே, பிரபத்தேதம் கிரிம் பிராயா சீனிவாசானுகம்பையா அப்படின்னு தயாசதகம் ஆரம்பத்திலேயே பிரபத்தி முதல் வேர்டே பிரபத்தி அந்த ஸ்ரீ திருவேங்கடமுடியானுக்கு ஆரம்பிக்கிறார். சரி, இந்த அமலநாதபிரான்ல எதுக்கு அந்த திருவேங்கட முடியான சொல்லிட்டு அப்படின்னு கேட்டால், அந்த திருவேங்கட முடியானும் இது இந்த திருவரங்கத்துல சயனிட்டு இருக்கின்ற ரங்கநாதனும் வேற ஒன்றும் இல்லை, ரெண்டு பேரும் ஒன்றுதான் அப்படிங்கறத. அதனால அமலநாதபிரான்ல முதல் பாசுரத்துல என்ன சொல்றேன்னா பெருமானுடைய திருவடிகளை சொல்றோம். சரணாகரி துவய மந்திரத்துல என்ன சொல்றோம், ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தே அப்படிங்கிறோம். பகவானுடைய திருவடிகளே உபாயம் என்று சொல்வோம். அதனால தான் இந்த இடத்துல திருவேங்கட முடியான்ட்ட பிரபத்தி சொல்வதனால திருவேங்கட முடியான் முதல்ல சொல்லி சரணாகதி என்பதை ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறோம். அடுத்த பதம் நிமலன். நிமலன்னா ஈஸ்வர சுனை அற்றவன், அவிஜாதா அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். அதாவது திருவேங்கட மலையை மேல ஏழுந்திருக்கான் பெருமாள். அந்த இடத்துல ரொம்ப பரமீய காந்திகள், ரொம்ப ஞானம் உடையவர்கள், இவர்கள் தான் என்ன வந்து அணுகலாம் அப்படின்னு கிடையாது. அர்ச்சக பராதீன அகிலாத்ம ஸ்திதி என்றபடி ஆசிரியர்களுக்கு பாரதந்தியத்தை காட்டி நிற்கிறவன் அவன். இந்த உயர்ந்தவர்கள் தான் என்ன வந்து சேவிக்கலாம், வேதங்களை அத்தியாயம் பண்ணி உபநிஷத்தெல்லாம் கரைச்சு குளிச்சவர்கள் தான் என்ன வந்து பார்க்கலாம், நிறைய பணத்தை கொடுத்தாலும் என்ன வந்து பார்க்கலாம் பகவான் சொல்றாரு. யார் எப்பொழுது இன்னைக்கு வேண்டுமானாலும் வந்து சேவிக்கலாம். நான் இந்த இடத்துல வேங்கடாச்சலம், வேங்கட அசலம், அதாவது சரணமே இல்லாம இருக்கக்கூடியதாக இங்க இந்த இடத்துல அர்ச்சாவதாரமா இருக்க நானு. அதனால என்ன எப்ப வேணா யார் வேணா வந்து சேவிக்கலாம், எனக்கு டிஸ்கிரிமினேஷனே கிடையாது அப்படின்னு காண்பிக்கக்கூடியவர். ஏதோ இப்ப வந்து திருப்பதியில வந்து கியூ நிறைய இருக்கு, விஐபி பிரிபரன்ஸ் எல்லாம் இருக்கிறது, இருந்தாலும் தர்ம சேவை எப்போதும் உண்டு. ஒண்ணுமே கையில்லாத போய் நின்னா பகவான் நிச்சயமாக அவனுக்கு அருள் செய்வான், அவனுக்கு வந்து பெருமாள் கடாட்சிப்பான் அப்படிங்கறது இருக்கு. தேசியன் முனிவாகன போகத்தில் சொல்லும் போது பிரம்ம ருத்ராதிகள் அஞ்சு அருள் பாடுவத முன்னாக அணுக வேண்டும்படியான ஐஸ்வர்யத்திலே குறும்பருத்த நம்பிக்கை கூசாதி நிறந்த சம்சலேஷம் பண்ணுறாம்படி தன் ஈஸ்வர சுமையாகிற ஆசிரயண தோஷத்தை மறைத்து அப்படிங்கிறார். குறும்பருத்த நம்பி அப்படின்னு ஒரு உதாரணத்தை காமிக்கிறார் இந்த இடத்துல. அதாவது பகவான் என்ன பண்றார், ரொம்ப மேல இருக்கான் அவன் தான் நினைப்பது இருந்து சேவிக்கலான்னு கிடையாது, ரொம்ப கீழே இருக்கவன் எனக்கு வந்து செவிக்க முடியாதுன்னு கஷ்டப்படவானாம். எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கக்கூடியவன் அவன், அவன் டிஸ்கிரிமினேட் பண்ணதில்லைன்னு காண்பிக்கிறத இந்த குறும்பருத்த நம்பி என்பதை காண்பிக்கிறார். திருவேங்கட முடியான் சரித்திரம் இருக்கு, அதுல வந்து குறும்பருத்த நம்பின்னு ஒரு குயவன், அவன் என்ன பண்ணானா திருவேங்கட முடியான் மூர்த்தியை எடுத்து குயவன் அவன் மண்ணில் வச்சு பாண்டங்களை பானை சட்டியெல்லாம் செய்யக்கூடியவன், அவன் திருவேங்கட மூர்த்தியை மண்ணால பண்ணி வச்சுவான், பக்கத்துல இருந்து பானை எல்லாம் தினம் பண்ணிடுவான், கடைசியில முடிக்கச்ச கையில இருக்க மண்ணெல்லாம் வழிச்சு ஒரு பூ மாதிரி பண்ணி அந்த திருவேங்கடமுடியான் தான் பண்ண அந்த மண் சிலை மாதிரி இருக்க அதனுடைய தலையில சாத்துவானோ. இத தினமும் பண்ணிருந்தான். ஒரு நாளைக்கு ராஜா என்ன பண்ண, ஒரு பெரிய தங்கத்தாலே ஆனதான சொர்ண மாலை அதை வந்து பெருமாளுக்கு சாத்தினான், திருமுடியில சாத்தினான். அங்க போய் பெருமாளை போய் சேவிக்கச்ச அந்த மாலைக்கு மேல ஒரு மண்ணுல இருக்கக்கூடிய பூ இருந்தது. அவனுக்கு ஒன்னும் புரியல, நான் இவ்வளவு பெருசா சொன்ன மாலையை பண்ணிருக்கிறேன், பகவான் தலையில வந்து மண்ணில் இருக்கக்கூடிய பூ இருக்க அப்படின்னு கேட்டான். ஏன்னா பகவான் வந்து காமிக்கிறார், நீ பண்ண சொன்ன மாலையை விட அந்த குயவன் பண்ணான அந்த மண்ணில் இருக்க பூ அது ரொம்ப ஒஸ்தியானது அப்படின்னு. ஏன்னா அந்த குயவன் குறும்பருத்தவன், குறும்பு என்பது கர்வமே இல்லாம இருக்கக்கூடியது. அதாவது மூணு விதமான ஈகோ மனுஷருக்கு, ஒன்னு அபிஜன மதம், வித்யா மதம், தன மதம் அப்படின்னு பேர் மூணு. அதனால தன்னுடைய பிறப்பினால வரக்கூடியது, வித்தையினால வரக்கூடியது, பணத்தினால வரக்கூடியது. பிறப்பினால வரக்கூடியதுன்னா பர்த், நான் இந்த உயர்ந்த குடியில பிறந்தவன் சொல்றது. வித்தையினால வரக்கூடியது மாஸ்டரி, ஹி மாஸ்டர்ட் ஆல் தி டிஃபரெண்ட் உபனிஷத் வேதாஸ் அண்ட் ஆல் தி சாஸ்திராஸ், அதனால வரக்கூடியது. கடைசியில தனத்தினால் வரக்கூடியதுன்னு வெல்த்னு பேரு, பர்த், மாஸ்டரி, வெல்த், இதான் BMW. ஆனால் தான் நம்ம எல்லாம் BMW வாணாங்கிறோம். மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்ச குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் அப்படின்னு ராமானுஜ நூற்றண்டால திருவரங்க தமுதனார் குறத்தாழ்வனை பாடும்போது வஞ்ச குறும்பு இந்த மூன்றையும் அறுத்தவர் அப்படின்னு இதைத்தான் சொல்றார். அதனால இந்த இடத்துல நிமலன் அப்படின்னு சொல்லும் போது ஈஸ்வர சுனையற்றவன், எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்கக்கூடியவன் இந்த பகவான் அப்படின்னு. அடுத்தது நின்மலன், ஆசிரியர்கள் தன்னை அண்டியவர்களுடைய தோஷத்தை காணும் குற்றமே இல்லாத வத்சலனாக இருக்கக்கூடியவன், குற்றங்களை குணமாக கொள்ளும் பண்டே வாத்சல்யம் அப்படின்னா. வத்சம்னா கண்ணுகுட்டி, ஒரு தாய்ப்பசு என்ன பண்றது, கண்ணுகுட்டி பிறந்ததுன்னா அப்பதான் கீழ் விழுறது, அது உடம்பெல்லாம் ஒரு அழுக்காக இருக்கு, அந்த அழுக்குகளை நக்கி அதுக்கு ரொம்ப ஆசையாக அதெல்லாம் பண்ணி கொடுக்கறது. அந்த தாய்ப்பசுக்கு தன்னுடைய கண்ணுக்கு உள்ள மனோபாவம் இருக்க அதுதான் வாத்சல்யம் என்றார். அன்று அதனை ஈன்று உகந்த ஆ அப்படின்னு அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஞானசாரத்துல சரிக்கிற இந்த காட்சியை அப்படியே இந்த தாய்ப்பசுவானது அன்னைக்குதான் பிறந்த குழந்தைக்கு நக்கி கொடுக்கறது பத்தியா, அது இருக்கக்கூடிய குற்றங்கள் குறைகள் அழுக்குகள் இதே மாதிரி அருவருக்கத்தக்க அதையெல்லாம் கேர் பண்ணுறதே இல்லை, அது அதே குணமாக எடுத்து பண்ணி கொடுக்கறது அப்படின்னார். ஆனா இந்த இடத்துல சுவாமி தேசிகன் வேற விதமா சொல்றார். இதேதான் துவயமந்தத்துல பார்க்கும் போதும் சொல்றோம், குற்றங்களை குணமாக கொள்ளும் சுவாவமே அப்படின்னு எல்லாரும் சொல்றா. ஆனா தேசிகன் அப்படி சொல்றது இல்ல. இந்த இடத்துல சொல்லும் போது தாய்ப்பசுக்கு வந்து இந்த அழுக்குனே தெரியாது, கண்ணுக்குட்டி மேல இருக்கிறத நக்கி கொடுக்கறது தவிர்த்து அது அழுக்குன்னு தெரிஞ்சு அது பண்ணி கொடுக்கறது, அது கண்ணுக்கு அழுக்குனா என்னன்னே தெரியாது. மீன் இருக்கவாளுக்கெல்லாம் அழுக்குன்னு தோணும், இந்த தாய்ப்பசுனுடைய மனோபாவம் அது அழுக்குங்கிறது கண்ணில் கூட தெரியாது, அதுதான் வாத்சல்யம். அதாவது பகவானுக்கு வந்து தன்னுடைய அடியவர்களுக்கு குறைகள் இருப்பதே அவன் கண்ணுக்கே தெரியாதான். அதை வந்து இந்த இடத்துல காமிக்கிறார், தன் அடியா திறத்தகத்து தாமரையாளாகிலும் சித குறைக்குமே என்னடியார் அது செய்யார் செய்தாரே நன்றி செய்தார் என்பர் போலும். பெரியாழ்வர் சொல்றார், தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள். தாமரையாள்னா தாயார், தாமரை மேல உட்கார்ந்துருக்கக்கூடியதான அந்த லக்ஷ்மி. அவள் வந்து பெருமாள்கிட்ட வந்து ரெக்கமெண்டேஷன் பண்றாளாம், தாயார் தான் நமக்கு எல்லாம் புருஷகாரகம். பெருமாள்கிட்ட போய் சொல்றாரு, இந்த சேதனை எத்தனையோ தப்பு எல்லாம் பண்ணிருக்கு, ஜென்ம ஜென்மாந்தரங்களா பாவங்கள் எல்லாம் பண்ணிருக்கு, இன்னைக்கு வந்து என்னை மன்னிச்சிடு அப்படின்னு வந்து கேட்டுக்கிறது, அதுக்கோசம் நான் ரெக்கமெண்ட் பண்றேன், போன போது இது பண்ண பாவத்தெல்லாம் மன்னிச்சு இதுக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு தயார் ரெக்கமெண்ட் பண்ற பெருமாள்கிட்ட. பண்ண உடனே சரி இந்த பெருமாள் நம்ம சொல்றத கேட்கறானா இல்லையான்னு பாக்கலாம் அப்படிங்கறதுக்கோசம், டெஸ்ட் பண்றதுக்கோசம் சொல்ற பெருமாள்கிட்ட போய், இந்த மாதிரி அன்னைக்கு சொன்ன நானே இது வந்து பாவம் எல்லாம் பண்ணி இங்க வந்திருக்கு அப்படின்னு. பின்னாடி பார்த்ததுல அவனுடைய லைஃப் ஹிஸ்டரிய பார்த்தா எவ்வளவு பாவம் பண்ணிருக்குது, இதனோ கொஞ்ச நேரம் பண்ணிருக்கேன் நினைச்சு ரொம்ப பாவம் எல்லாம் பண்ணிருக்கு, அதனால இதுக்கு மோட்சம் கொடுன்னு சொன்னேன், அது வாணா அதை வந்து வாபஸ் படிக்கிறேன், வாணா திருப்பி எடுத்துக்க, இதுக்கு மோட்சம் வாணா அப்படின்னு அவன்கிட்ட சொல்லி டெஸ்ட் பண்ணி பாக்குறாளாம். அப்ப பகவான் சொல்றனா, என்னடியார் அது செய்யார், உன்னுடைய அடியவர்களாக இருக்கக்கூடியவர்களா சேவாடை தருத்து லக்ஷ்மி, என்னுடைய அடியவர்களாக இருக்கக்கூடியவர் ஒரு நாளும் இதை செய்ய மாட்டார், அப்படி எது செஞ்சாலும் அது குணமாகவே இருக்கக்கூடியது, அவர்கள் செய்யறதுதான் நல்லவே எனக்கு தோணும் அப்படிங்கிறானா. அதை இன்னொரு வாட்டி சொல்லச்சே, என்னடியார் அது செய்யார், ரொம்ப இதா ஆசியமா சொல்லச்சே, என்னடி யார் அது செய்யார், ஒரு அதட்டல் போடுறாரா லக்ஷ்மிய, என்னடி நீ சொன்ன என்னுடைய அடியவர்கள் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்த அஞ்சு பதங்களை சொல்லும் போது, இந்த அமலநாதவிரான் முதல் பாசுரத்துல விமலன், விண்டவர்கோன், வேங்கடவன், நிமலன், நின்மலன் அப்படின்ற அஞ்சு பதங்களையும் சொல்றோம். இது நாராயண பதத்தை காட்டுகிறது அப்படின்னு, நாராயண பதத்துக்குள்ளதான மீனிங் அதனுடைய பொருள் என்னவோ அதுதான் இந்த அஞ்சு பதங்களும் காமிக்கிறது. உபாய பிராபியத்திற்கு வேண்டியத்தை விவரிக்கிறது அப்படின்னு. அடுத்ததாக சொல்லும் போது நீதிவானவன் ரொம்ப ஃபேராக இருக்கக்கூடியவன், வெரி ஜுடிஷியல், ஜஸ்டிஸ் எல்லாம் அவ்வளவுதான் இருக்கக்கூடிய, ரொம்ப சமமாக சரியாக இருக்கக்கூடியது, அப்படிப்பட்ட பரமபதத்தை ஆள்பவன் அப்படின்னு. நியாயமே நடக்கிற பரமபதத்துல இதுவும் பரமபதமோ அப்படின்னு தோணும்படியா இருக்குமா ஸ்ரீரங்கத்துல, ஏன்னா பூலோக வைகுண்டம்னு சொல்றமே அது மாதிரி அவ்வளவு நியாயமாக இருக்கக்கூடியவன். விமலன் என்றால் நித்திய நிர்தோஷன் அப்படின்னும், அவனுக்கு தோஷமே இல்லை அப்படின்னு சொன்னோம். சரி பகவான் அவருடைய தலைவன் சொல்றான் விண்ணவர்கோன் அப்படின்னு. சரி மோட்சத்தில் இருக்கச்ச பகவான மாதிரி எல்லாருக்கும் ஞானம் இருக்கு, அவ்வளவு பேருக்கும் அவனை போல ஞானம் இருக்கு, இவன் தான் அவனுக்கு தலைவன் சொன்னான், இன்னைக்கா ஒரு நாளைக்கு அங்க இருக்கிறவங்க இந்த கவர்மெண்ட மாத்தணும் அப்படின்னு இந்த முக்தர்கள் நித்தியர்கள்லாம் இந்த பகவான டாபிள் பண்ணிடலாம், நமக்கு தான் அவனோட ஞானம் இருக்க, நம்ம அதுக்கு மேல இருப்பான் அப்படின்னு இன்னைக்கான் பாப்பாடா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா இந்த ஈஸ்வரன் நினைச்சுன்னு தானே சுதந்திரன், இந்த ஆத்மா எனக்கே சொந்தமான, இந்த மாதிரி பிரமங்கள்லாம் இந்த பூலோகத்துலதான். கலங்குவாரும் இல்லை கலக்குவாரும் இல்லை, மனசு அங்க கலக்கிறதும் கிடையாது கலங்கக்கூடியவர்களும் கிடையாது, எல்லாம் இந்த பூலோகத்துலதான். யார் சேஷன் யார் சேஷிங்கிற தெர் இஸ் நோ கான்ட்ரவர்சி ஆன் தோஸ் திங்ஸ், நோ கன்ஃபியூஷனை பற்றி மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் இத மாதிரி ரூல் எல்லாம் வச்சு பண்ணதால நீதிவானவன் அப்படின்னு அவனுக்கு. அடுத்ததாக சொல்லும் போது நீள்மதில் அரங்கத்தம்மான், இந்த சிரங்கம் என்கிறது நீண்ட மதில்களை உடையது, லாங் வால்ஸ் ஆஃப் தி பிராகாரம் அப்படிங்கிறார். சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகலோத் பாசமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிராட் போக பரியங்க பாசே பாகே அப்படின்னு ரங்கநாத ஸ்தோத்திரத்துல பராசர பட்டர் சொல்ற. ஏழு பிராகாரங்களை உடையது ஸ்ரீரங்கம், ஒவ்வொரு பிராகாரமும் பெரிய மதில் காம்பவுண்ட் வால் மாதிரி உடையது, அப்படி காவேரி மத்தியில் இருக்கக்கூடியது அப்படின்னா. அதனால இந்த இடத்துல சொல்லச்சே நீள் மதில் அரங்கத்தமான பல பிராகாரங்களை உடையது அந்த நீண்ட மதில்களை உடையது. நீண்ட மதில்கள்னு என்ன அர்த்தம், உள்ளுக்குள்ள இருக்கவாளுக்கு வந்து ரொம்ப சௌக்கியமாக ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்கக்கூடியது, ரக்ஷகத்துவத்தை காட்டக்கூடியது இந்த நீள் மதில் அப்படிங்கிறது. திரு கமலபாதம் வந்து உயர்ந்ததாக இருக்கக்கூடியதான தாமரை மலர் போன்றதான திருவடிகள் இருக்க, அவையெல்லாம் வந்து வந்துன்னு ஆழ்வார் சொல்ற, நான் ஒரு பிரயத்தனமே பண்ணலையே, தாமாவே வந்து நான் ஒன்னும் செய்யாம இருக்கச்சு எனக்கு காட்சி தந்ததே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறார். அதனால திருக்கமல பாதம் வந்து, கமலபாதம் பாத கமலம்னு எல்லாரும் சொல்லுவா, ஏன் கமலபாதம் அப்படின்னு சொன்னா அதுக்கும் இன்னொரு மீனிங் இருக்கு, திரு கமல பாதம் திருனா லக்ஷ்மி, லக்ஷ்மி வந்து பெருமாளுடைய திருவடியை பிடிச்சிட்டு இருக்காளாம், அவளுடைய கைக்கு தாமரை போல இருக்கான், எதுனா பெருமாளுடைய திருவடி, திருவின் கைக்கு கமலமாக இருக்கக்கூடியதான பாதங்களே அப்படின்னு ஒரு மீனிங்கும் சொல்லலாம். திருவுக்கு லீலா கபலம் போல் இருக்கும் பாதம் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானம் முனிவாகன போகணத்துல. அதனால நீள்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. கடைசியா சொன்ன ரெண்டு வேர்டும் நீள்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் அப்படின்னு சொன்ன துவயத்தினுடைய பூர்வகண்டத்தை காண்பிக்கிறது. ஸ்ரீமன் நாராயண சரணோ அப்படி லக்ஷ்மியோடு என்றும் சேர்ந்திருக்கக்கூடியதான நாராயணனின் ரெண்டு திருவடிகளையும் அப்படிங்கறதுதான் இந்த நீள்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் காண்பிக்கிறது அப்படின்னார். கடைசியாக என்ன சொல்றார், என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே. இந்த கண்ணெல்லாம் மாமிச கண்கள், இதெல்லாம் ரொம்ப இந்த பூலோகத்துல பிறந்து பிரகதினால சூண்டு அழியக்கூடிய வஸ்துக்களால பண்ணப்பட்டதான இந்த மாமிச கண்கள் அவை பார்த்ததற்கு சமமாக இருக்கின்றன அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு வந்து உன்னுடைய வந்து பார்த்த நானு பகவானே உன்னுடைய திருமையினை நான் சேவிச்சேன், இந்த மாமிச கண்களுக்கு நீ இவ்வாறு காட்சி கொடுத்தாயே அப்படிங்கிறார். பிரம்மா சிவன் சனகாரிகள் போன்றவெல்லாம் திவ்யமான கண்களுக்கு புலப்படாதவன், அவர்களுக்கெல்லாம் திவ்ய சக்ஷுசுன்னு பேரு, அவளுக்கெல்லாம் கண்களுக்கு புலப்படாதவன் எனக்கு காட்சி தந்தானே அப்படிங்கிறார் சுவாமி ஆனந்தா ஸ்தோத்ரத்னத்தை சொல்லும் போது. ஜெகசிசிம் அபிநீதம் நித்தயம் மாமலஜம் பரம புருஷம் யோகி வந்தியாகியகண்யை விடிசிவ சனகாத்தியாது மத்தியந்த தூரம் தவ பரிஜன பாவம் காமையே காமவருத்த ஆசை அதுக்கு மேல ஆசை அதுக்கு மேல ஆசைன்னு இருக்கக்கூடியவன் தான் பகவானே. நீ வந்து பிரம்மா சிவன் சனகாதிகள் இவர்களுக்கெல்லாம் ஞான கண்கள் இருக்கு, அதற்கே புறப்படாதவனாக இருக்கக்கூடியவன் இந்த மட்டமான யான் உன்னை அடையணும்னு நினைச்சுனே வெக்கமில்லாம ஆசைப்படுறேனே அப்படின்னார். அது மாதிரி அளவந்தார் அப்படி சொன்னத இந்த திருப்பானாழ்வார் அவ்வளவு கிழிஜாதி பகவானுடைய கடாட்சத்திலால இந்த பிரம்மா சிவன் ருத்ர இந்த சனகாதிகள்னு சொல்றமே அவர்கள் கண்களுக்கு தெரியாதவன் இவருக்கு அவ்வளவு சுலபமாக கொடுத்தான். ஆனால்தான் தேசிகன் ஆரம்பத்திலே சொல்றார், பகவானுடைய திருவருளுக்கு காரணம் என்னன்னே தெரியாது, அவனுடைய அருளினால்தான் இவர் இதை மாதிரி பண்ணார் அப்படின்னு காண்பிக்கிறார். இத்தனால பகவானே காவேரிக்கு அந்த கரையில நின்றுண்டு உன்னையே நினைச்சு உருகி மனசுல பாடி சாட்சாத்காரம் பண்ணன், மனக்கண்களினால நீ இப்படி இருப்பேன்னு நினைச்சிருந்தேன், இன்னைக்குதான் நான் உன்னை நேர்ல பார்த்தேன். இன்னைக்கு நேர்ல பார்த்தோடனே நேர்ல பாக்கிறதும் என் மனசுல இருக்கிறதும் ரெண்டும் ஒண்ணுங்கிறத தெரிஞ்சிருந்தேன். இதைத்தான் தேசிகன் சாதிக்கிறார். ஆழ்வார் பத்து பாசுரங்களையும் பகவான் சன்னதி உள்ளதான் பாடினார். இந்த லோகசரங்க முனிவர் தோல்ல அழைச்சினு உள்ள வந்தபோது பகவானை பார்த்தோன்னே திருவடியிலிருந்து பத்தியும் பார்த்த அனுபவத்துல அவர் பாடுறார். பாடச்சு அந்த இடத்துல சொல்றாராம், நான் இத்தனால மனசுல நினைச்சிருந்த ரங்கநாதா நீ இப்படி இருப்ப இப்படி இருப்பேன்னு இமேஜினரி கற்பனை பண்ணி பார்த்த நானு, இன்னைக்கு நேர்ல பாக்கச்ச ரெண்டும் ஒன்னாக இருக்கு அப்படிங்கறது என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே ரெண்டும் ஒன்னாக இருக்கு கம்பேர் பண்ணி பாக்கச்ச அப்படின்னு தேசிகனுடைய எண்ணம் திருவுள்ளம். அது பிரிவாச்சன் பிள்ளை அப்படி சொல்லல, பிரிவாச்சன் பிள்ளை என்ன சொல்றார், ஆழ்வார் ஒன்பது பாட்டுக்கள் பிராகாரத்தில் பாடுறார், பத்தாவது பாட்டை திருப்பிரம்புக்குள் அருளினார். திருப்பிரம்புனா கர்ப்பகிரகத்துக்குள்ள போய் எம்பெருமானை சேவிச்சு அது பத்தாவது பாசுரத்தை பாடின உடனே பெருமாளிடம் போய் சேர்ந்தார். ஒன்பது பாசுரம் மனசுனால சாட்சா்காரம் பண்ணது, பத்தாவது பெருமாளை பார்த்ததுன்னு அவர் சாய்ச்சது. தேசிகன் சொன்னது என்ன, பத்தியும் தன் கண்ணால பார்த்து அனுபவித்து சொன்னது அப்படின்னு தேசிகர்து. ஆக கடைசியா இந்த முதல்ல இந்த முதல் பாசுரத்துல என்ன தெரிஞ்சுக்கணும், நாலு பதங்கள் இருக்கு, அமலன் விமலன் நிமலன் நின்மலன், இந்த நாலுக்கு மீனிங்க தெரிஞ்சுக்கணும். அதனால அமலன் அப்படின்னா தேசிகன் என்ன சாதிக்கிறான்னா, அமலன்ன தோஷங்களை போக்குபவன், விமலன்ன தான் ஒரு தோஷமும் இல்லாதவன், நிமலன் ஈஸ்வர சுனை அற்றவன், நின்மலன் அப்படின்னா பக்தர்களுடைய தோஷத்தை காணாதவன் அப்படின்னு நாலு. அமலன் விமலன் நிமலன் நின்மலன் தோஷங்களை போக்குபவன், தான் ஒரு தோஷமும் இல்லாதவன், ஈஸ்வர சுனை அற்றவன், பக்தர்களின் தோஷத்தை காணாதவன் அப்படின்னு. விரிவாச்சியன் பிள்ளை வியாக்கியானத்துல இந்த நாலு பதத்துக்கு வேற விதமாக சொல்றார். அமலன்னா ஆழ்வாரை தனக்கு அடியவன் ஆக்கினவன், விமலன்னா ஆழ்வாரை தன் அடியாருக்கு அடியவனாக ஆக்கினவன், நிமலன்னா ஆழ்வார் எதுவும் செய்யாமல் பகவான் தானே எல்லாம் செய்கிறான், நிம்மலன்னா ஆழ்வாருக்கு எல்லாம் செய்து அதை தனக்கு பாக்கியம்னு பகவான் நினைச்சிருந்தான் அப்படின்னு அவரது. அமலன் விமலன் நிமலன் நிம்மலன் அவர் என்ன சொல்றானா, ஆழ்வாரை தனக்கு அடியவனாக ஆக்கி, ஆழ்வாரை தன் அடியாருக்கு அடியவனாக ஆக்கி, ஆழ்வார் எதுவும் செய்யாமல் அவருடைய பிரயத்தனம் ஒண்ணும் இல்லாம பகவானே எல்லாம் செஞ்சு, செஞ்சது மட்டும் இல்லாமல் அப்படி செய்தெல்லாம் தரக்கு பாக்கியம் நினைத்துக் கொள்ளக்கூடியவன் பகவான் அப்படின்னு சொல்றார். ஆக இந்த முதல் பாசுரத்துல இந்த நாலு பதங்களும் ரொம்ப முக்கியமானது. சில இடத்துல அகாரத்தை சொல்லறது, சில இடத்துல நம பதத்தை சொல்லறது, சில பதங்கள் நாராயணாவை சொல்லறது, சில துவயத்தில் பூர்வகண்டத்தை சொல்றது அப்படின்னு மொத்தமா எல்லாத்தையும் பார்த்தோம். கடைசியில இந்த பாசுரம் வந்து அகாரத்துல ஆரம்பிக்கிறது அப்படிங்கறத சொல்லி முடிக்க போறோம். இந்த பாசுரம் அகாரத்துல ஆரம்பித்தார். ஏன்னா அக்ஷராணாம் அகாரோஸ்மி அப்படின்னா கீதாச்சாரியன் பகவத்கீதையில, அதே தான் பராசர பட்டர் அஷ்டஸ்லோகில சொல்லச்ச அகாரார்த்தோ விஷ்ணுஹு அப்படிங்கிறார். அந்த அகாரம் சொல்வது விஷ்ணுவை சொல்லக்கூடியது. ஆனால்தான் சுவாமி தேசிகன் பகவத்யான சோபானத்தை சாதிக்கும் போது ஆழ்வார்க்கு மரியாதை செய்யறதுக்கு அந்தர்ஜோதிக்யமபியமினாம் அஞ்சனம் யோக திருஷ்டே அப்படின்னு அவரும் அகாரத்துல ஆரம்பிச்சார். எம்பெருமானார் ராமானுஜர் அவர் செஞ்சதான சிபாஷ்யம் மிக உயர்ந்ததான இருக்கக்கூடியது. அந்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் செய்யும் போது கூட மங்கள சோஸ்திரம் ஆரம்பிக்கிறார். அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதௌராத ரக்ஷேக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி சீனிபாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா அப்படிங்கிறார். அது ஆரம்பிக்கச்சே அகில அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நிகிலன் ஆரம்பிச்சிருக்கலாம், சகலன் ஆரம்பிச்சிருக்கலாம், அது இல்லாம அகிலன் இந்த அகாரத்திலேயே ஆரம்பிச்சார். அது மட்டும் இல்ல, இததான் வேணுன்ட்டுதான் அப்படி பண்ண, ஏன்னா இட்ஸ் பை டிசைன் நாட் பை ஆக்சிடென்ட் அப்படின்னு காமிக்கிறதுக்கோசம் வேதார்த்த சங்கரத்திலையும் காமிக்கிறார். வேதார்த்த சங்கரத்துல ஆரம்பிக்கச்சு அசேஷ சிதஜித் வஸ்து சேஷினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாண நிலையே விஷ்ணவே நமஹா அப்படின்னு இதுலயும் அகாரத்துல ஆரம்பிச்சார். அதனால இந்த முதல் பாசுரத்துல அமலநாதிபிரான்ல திருப்பானாழ்வார் பெரியபெருமானுடைய திருவடிகளுடைய அந்த பிரவாகத்துல அந்த பக்தியில மூழ்கி அந்த அனுபவத்துல தான் கண்ட காட்சியை அற்புதமாக வர்ணிச்சுட்டே வராராம். உடனே திருவடியிலிருந்து பகவான் தன் மேல சாத்தியுள்ள பீதாம்பரத்த மேல அவர் கண்ணு போச்சான். உடனே அடுத்த பாசுரம் அதை பத்தி அரை சிவந்த ஆடைன்னு ஆரம்பிக்கிறானு. இதோட முடிச்சது அடுத்ததாக ரெண்டாவது பாசுரத்தை பார்க்கலாம். அழ்வா திருவடிகளே சரணம், எம்பெருமானா திருவடிகளே சரணம், சிறன் ருதுப்பு திருவேங்கட முடியான் திருவடிகளே சரணம்.